ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து அத்தியாயம் 13, இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். இன்றைய விருந்து பதங்கள் 8-12 வரை.
மொழிபெயர்ப்பு மற்றும் பக்திவேதாந்த பொருளுரை வழங்கி அருளியவர் இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியர் தெய்வத்திரு அபயச்சரணார் அவர் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா. இதன் தமிழாக்கத்துக்கு ஸ்ரீதா மாயாப்பூர்லேருந்து உங்கள் தாசான தாசனாகிய அடியேன் ஹரிலீலாதாஸ் கொடுத்து கொண்டிருக்கும் விளக்கங்கள் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து நிகழ்ச்சி. முதல்ல ஆச்சாரிய கிருப்பையை வேண்டிய மங்களாச்சரண பாராயணம், பிறகு இன்றைய ஸ்லோகம், மொழிபெயர்ப்பு, பொருளுரை, அதன் பிறகு நம்முடைய சிறிய விளக்கம். இப்போ மங்களாச்சரணம்.
ஓம் அஜானதிமிர அந்தஸ்ய ஜானஞ்சன ஷலாகயா சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ பதாந்திகம். வந்தே அஹம் ஸ்ரீ குரோன் ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குரோன் வைஷ்ணவாம்ச்ச ஸ்ரீரூபம் சாகர ஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககன லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ச்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்தா நமோஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சா கல்பதரூப்யஸ்ச க்ருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சைத்ய தேசதாரிணே ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவா சதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கம் லங்காயத்தை கிரிம் யத்கிருபாத்மஹம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம். கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே விபரீதம் சியாத் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். பதங்கள் 8-12 வரை. அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிக்ரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம் அசதிர் அனபிஷ்வங்கஹ புத்ரதார க்ரஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு மயி சானன்யேன யோகேன பக்திர் அவ்யாபிசாரிணி விவிக்த தேஷ சேவித்வம் அரதிர்ஜனசம்சதி அத்யாத்ம ஜான நித்யத்வம் தத்துவ ஜானார்த்த தர்ஷனம் ஏத ஜானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யத் அதோன்யதா. அடக்கம், கர்வமின்மை, அஹிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தளராமை, சுயக்கட்டுப்பாடு, புலன்முகச்சி பொருட்களை துரத்தல், பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல், பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல், குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், விருப்பு வெறுப்புகளில் சமநிலை, என் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடமிருந்து விலகியிருத்தல், ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரமசத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு, இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். பொருளுரை. இங்கு விளக்கப்பட்டுள்ள ஞானமுறையினை செயற்கலத்தின் மூலக்கூறுகளுக்கு இடையிலான விளைவு என்று சிறுமதி படைத்த நபர்கள் சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்கின்றனர். ஆனால் உண்மையில் இதுவே ஞானத்திற்கான சரியான வழிமுறையாகும். இவ்வழிமுறையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பூரண உண்மையை அணுகுவதற்கான வாய்ப்பு உண்டு. மேலே குறிப்பிட்டபடி இவ்வழிமுறை 24 மூலக்கூறுகளுக்கு இடையிலான விளைவு அல்ல. உண்மையில் இந்த மூலக்கூறுகளின் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு இதுவே வழியாகும். இவ்வுடல் 24 மூலக்கூறுகளால் உண்டாக்கப்பட்ட கூண்டு போன்றது. இத்தகு உடலினால் கட்டுண்ட ஆத்மா பிணைக்கப்பட்டுள்ளது. இங்கு விவரிக்கப்பட்டுள்ள ஞானமுறை அதிலிருந்து விடுபடுவதற்கு உண்டானதாகும். ஞான வழிமுறையாக இங்கு விளக்கப்பட்டவை அனைத்திலும் மிக முக்கியமான கருத்து 11 பதத்தின் முதல் வரியில் விளக்கப்பட்டுள்ளது. மயீ சானன்யேன யோகேன பக்திர் அவ்வியாபிச்சாரிணி. ஞானத்தின் வழிமுறை பகவானிடம் கலப்பற்ற பக்தி தொண்டு செய்வதில் முற்று பெறுகின்றது. பகவானுடைய தெய்வீக தொண்டை அடையாவிடில் அல்லது அடைய முடியாவிடில் இதர 19 விஷயங்களுக்கு எவ்வித மதிப்பும் இல்லை. ஆனால் பூரண கிருஷ்ண உணர்வுடன் ஒருவன் பக்தி தொண்டை ஏற்றால் இதர 19 விஷயங்களும் தாமாகவே அவனுக்குள் வளர்ச்சி பெறும். எஸ்யாதி பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சூராக என்று பாகவதத்தில் 5.18.12 கூறப்பட்டுள்ளது. பக்தி தொண்டின் தலத்தை அடைந்தவனிடம் ஞானத்திற்கான அனைத்து நற்குணங்களும் வளரும். 8வது பதத்தில் குறிப்பிட்டுள்ள ஆன்மீக குருவை ஏற்றல் என்னும் கொள்கை அத்தியாவசியமானதாகும். பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்பவனுக்கு அது மிகவும் முக்கியமானது. அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை ஏற்கும் போது ஒருவனது தெய்வீக வாழ்வு தொடங்குகின்றது. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானத்தின் இத்தகு வழிமுறையே உண்மையான பாதை என்று தெளிவாக கூறுகின்றார். இதற்கு அப்பாற்பட்டு எதை கற்பனை செய்தாலும் அஃது அபத்தமானதாகும். இங்கே விளக்கப்பட்ட ஞானத்தின் விஷயங்கள் ஒவ்வொன்றும் பின்வருமாறு ஆராய்ந்து அறியப்பட வேண்டும். அடக்கம் என்றால் பிறரால் மதிக்கப்படுவதில் திருப்தியடைய ஒருவன் ஆவலாக இருக்கக்கூடாது என்று பொருள். பௌதிகமயமான வாழ்க்கை பிறரிடமிருந்து மரியாதையை பெற நம்மை தூண்டுகின்றது. ஆனால் தான் இந்த உடல் அல்ல என்பதை அறிந்து பக்குவ ஞானத்தில் இருக்கும் மனிதனின் கண்ணோட்டத்தில் மரியாதையும் சரி அவமரியாதையும் சரி இவ்வுடலை சார்ந்த அனைத்தும் உபயோகமற்றவை. வஞ்சகமான இந்த ஜடசக்தியின் பின் ஒருவன் ஆவலாக பறக்கக்கூடாது. மக்கள் தங்களது மதத்தின் அடிப்படையில் புகழ் பெற வேண்டும் என்பதில் மிகவும் ஆவலாக உள்ளனர். இதன் விளைவாக சில சமயங்களில் மதநெறிகளை பற்றி புரிந்து கொள்ளாமல் மதநெறிகளை உண்மையில் பின்பற்றாத ஏதேனும் ஒரு கூட்டத்துடன் ஒருவன் இணைவதையும் அவன் பின்னர் தன்னை மத ஆலோசகனாக விளம்பரம் செய்து கொள்ள விரும்புவதையும் நாம் காண்கிறோம். ஆன்மீக விஞ்ஞானத்தின் உண்மையான மேம்பாட்டை பொறுத்தவரை தான் எவ்வளவு முன்னேறியுள்ளோம் என்பதை காண ஒருவன் தன்னை சோதனை செய்து பார்க்க வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை வைத்து அவன் தீர்மானிக்கலாம். ஹரிஹி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஞானத்தை பற்றிய இந்த ஸ்லோகங்களின் பொருளுரை ரொம்ப நீண்ட பொருளுரை. இதை நாம் பகுதி பகுதியாக பார்க்கவிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பொருளுரையின் அறிமுகம், அது மட்டுமில்லாமல் அமானித்துவம் அப்படிங்கிற ஞானத்தின் ஒரு அறிகுறி, இதை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து வரப்போகிற நாட்களில் மற்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பிரபுபாதர் ரொம்ப விவரமாகவும் தெளிவாகவும் விளக்கவிருக்கின்றார். அப்போ அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கின்றோம். இன்றைக்கு பிரபுபாதர் ஞானம்னா என்ன அப்படின்னு முதலில் அறிமுகம் செய்கின்றார். ரெண்டு வகையான ஞானம் இருக்கின்றது. இந்த உலகம் எப்படி இயங்குகின்றது, இந்த இயற்கை எப்படி இயங்குகின்றது, இந்த சரீரத்துக்குள் என்னென்ன இயக்கங்கள் நடக்கின்றன, அந்த இயக்கங்கள்னால என்ன விளைவு உண்டாகின்றது, அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையின் இயக்கங்கள்னால என்ன விளைவுகள் உண்டாகின்றன, இதையெல்லாம் தெரிந்து கொள்வது ஒரு வகையான ஞானம். இந்த ஞானம் என்ன அப்படின்னா, இயற்கையின் 24 மூலக்கூறுகள் அப்படின்னு நாம் ஏற்கனவே நேற்று வர்ணித்தோம். இந்த 24 மூலக்கூறுகளுக்கு இடையிலான காரணங்களுக்கு உண்டாகும் விளைவு, செயல்களுக்கு உண்டாகும் விளைவு, இதுதான் ஞானம் அப்படின்னு 3/4 பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய விஞ்ஞானிகளும் சரி இதைத்தான் பெரிதாக ஆராய்ச்சி செய்கின்றார்கள். இயற்கை அப்படிங்கிறது எப்படி இயங்குகின்றது, நம்முடைய சரீரம் அப்படிங்கிறது எப்படி இயங்குகின்றது, இதைத்தான் பெரிய ஆராய்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். 24 மூலக்கூறுகளில் அவர்கள் இன்னும் சூக்ஷமமான மூலக்கூறுகளாகிய மனம் புத்தி அகங்காரம் ஆகியவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்ய முடியவில்லை. அவர்கள் ஸ்தூலமான மூலக்கூறுகள் பஞ்சபூதங்கள் 10 இந்திரியங்கள் 5 புலன்னுகச்சி பொருட்கள் இதைத்தான் அவர்கள் பெரிய ஆராய்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 20 விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கே அவர்களுக்கு காலம் போதவில்லை. அவர்களுடைய வாழ்நாளில் இந்த 20 விஷயங்களுடைய ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு பெரிதாக அதை பற்றி ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி முடிவுகளெல்லாம் தங்களுடைய அரைகுறை மூளையை உபயோகப்படுத்தி வெளியிட்டு அதன் பிறகு மண்ணோடு மண்ணாக போய்விடுகின்றார்கள். நாம் ஏற்கனவே நவீன விஞ்ஞானிகளை பற்றி நிறைய விவாதம் செய்திருக்கின்றோம். அவர்களுடைய ஞானம் எப்படி குறையுள்ளது அப்படிங்கிறதை பற்றியும் நாம் நிறைய விளக்கி இருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உண்மையிலேயே ஞானம்னா என்ன அப்படிங்கிறத இந்த பதங்களில் விளக்குகின்றார். இந்த நான்கு பதங்களில் ஞானம் என்றால் என்ன என்று அடையாளம் காட்டப்படுகின்றது. அதில் பிரபுபாதர் முக்கியமாக என்ன சுட்டி காட்டுகின்றார் அப்படின்னா, மயீச்சனன்யேன யோகேன பக்திர் அவ்யாபிசாரிணி அப்படிங்கிறது தான் இது எல்லாவற்றின் சாரம், ஞானத்தின் சாரம் அப்படிங்கிறத பிரபுபாதர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா பகவத்கீதை கடைசியில் இந்த அனன்ய பக்தியை நோக்கித்தான் நம்மை அழைத்து செல்கின்றது. பகவானோ அனன்ய பக்தி தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்தது அப்படின்னு தொடர்ந்து கூறி வந்து கொண்டே இருக்கின்றார். இங்கே பிரபுபாதர் ஞானத்தை பற்றிய பகவானுடைய விளக்கங்களில் பக்தி அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கின்றது அப்படிங்கிறத எடுத்து காட்டுகின்றார். யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறதை உணர்ந்து அவருக்கு பக்தி தொண்டிலே ஈடுபடுகின்றாரோ, அவருக்கு ஞானம் அப்படிங்கிறது, இந்த ஞானத்தின் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக கைவரப்பெறுகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறத ஒருவர் உணராமல் இருக்கலாம், ஆனால் கொள்கையளவிலாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரபுபாதர் பகவத்கீதையின் முகவுரையில் கூடியிருக்கின்றார். ஏன்னா இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறது கொள்கையளவில் ஒப்புக்கொண்டு ஆன்மீக குருவின் சொற்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணையினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறத நாம் ரொம்ப தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதற்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஆன்மீக குருவின் கருணை தேவை. ஆன்மீக குருவிடம் சரணடைய வேண்டும். திடமான நம்பிக்கையோடு ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆன்மீக குருவின் கட்டளைகள் என்ன, ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்டால், புலால் உண்ணக்கூடாது, மதிமயக்கும் பொருட்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தகாத உறவில் ஈடுபடக்கூடாது, சூதாட்டம் கூடாது அப்படின்னு நான்கு விதமான பாவச் செயல்கள் இவையெல்லாம் கூடாது 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 அப்படின்னு ஆன்மீக குரு நமக்கு கட்டளையிடுகின்றார். குறிப்பாக இந்த நான்கு விதமான பாவச் செயல்களில் தான் கலியின் பிரபாவம் ரொம்ப முழுமையாக இருக்கின்றது. இந்த நான்கு விதமான பாவச் செயலில் ஏதேனும் ஒரு பாவச் செயல் மேலே கொஞ்சம் ஆர்வம் உண்டாகிவிட்டால் அப்போது கலி மொத்தமாக நம்மை உலுக்கி எடுத்து விடும். அதனால் கலியிடமிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் அப்படின்னா அப்போது வேறு விதமாக சிந்திக்க வேண்டும். எந்த விதமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, இந்த கலியை வெற்றி கொள்வதற்கு என்ன செய்வது அப்படின்னு சிந்திக்க வேண்டும். அந்த மாதிரி சிந்திக்கும் போது தன்னிச்சையாக சிந்திக்காமல் குரு சாது சாஸ்திரம் அப்படிங்கிற வழிமுறையில் சிந்திக்க வேண்டும். பாகவதம் என்ன சொல்கின்றது அப்படின்னா, கலேர்தோஷணி தேராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குணஹ கீர்த்தனாதேவம் கிருஷ்ணஸ்ய முக்தசங்க பரம் பிரஜேத் அப்படின்னு பாகவதம் சொல்கின்றது. அதனால் இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற நாம சங்கீர்த்தனம், இது ரொம்ப முக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அப்போது ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு தர்மம் இருக்கின்றது. இந்த யுகத்தின் தர்மம் என்ன அப்படின்னு கேட்டால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதனால் இந்த கலியுகத்தில் ஞானத்தை பெறுவதற்கு சரியான வழி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஆன்மீக குருவின் கட்டளையின் கீழே நாம் பக்தி தொண்டிலே ஈடுபட வேண்டும். எப்போ ஆன்மீக குரு நாரதரை போன்ற வைஷ்ணவராகிய ஒரு ஆன்மீக குரு அவருடைய கருணை நமக்கு கிடைக்கின்றதோ, அப்போவே பகவானுடைய கருணை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைத்துவிடும். ஏன்னா நாரதர் போன்ற தேர்ந்த ஆன்மீக குருவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டால் அப்போது பக்தி தொண்டில் ரொம்ப சுலபமாக ஈடுபட முடியும். பக்தி தொண்டில் சுலபமாக ஈடுபட்டு நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய முடியும். இங்கே நலகுபேரன் மணிக்கிரீவனை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தாமோதர லீலையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த தாமோதர லீலையில் நலகுபேரனும் மணிக்கிரீவனும் அவர்கள் ரஜோகுணத்தினால ரொம்ப பீடிக்கப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் நாரதருடைய கருணை அப்படிங்கிறது கிடைக்கும் போது அப்போ அவர்களுக்கு அந்த ரஜோகுணத்திலேருந்து விடுதலை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. இயற்கையின் மூன்று குணங்கள்லேருந்து விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. விடுதலை அடைந்து தூய்மையான பக்தி தொண்டிலே ஈடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த மாதிரி பக்தி தொண்டில் ஈடுபடுவதுதான் இந்த ஜட உலகத்தின் உபாதிகள், இந்த ஜட உலகத்தின் அடையாளங்கள், இதிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கான வழி. இதுதான் உண்மையான ஞானம். அதனால பக்தி தொண்டை அடைவதுதான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறத பிரபுபாதர் ரொம்ப சரியாக விளக்கியிருக்கின்றார். ஏன்னா பக்தி தொண்டை ஒருவர் அடைந்து விட்டார் அப்படின்னா, பகவானுடைய புனித நாமத்தில் ஒருவர் சரணடைந்து விட்டார் அப்படின்னா, அப்போது ரொம்ப சீக்கிரமாக இந்த ஞானத்தின் அறிகுறிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக அவரிடம் தோன்ற ஆரம்பித்து விடும். அதில் முக்கியமான விஷயம் அடக்கம். அடக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நாம் சிக்ஷாஷ்டகத்திலேருந்து புரிந்து கொள்ளலாம். சிக்ஷாஷ்டகத்தில் மகாபிரபு திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினமானதேன கீர்த்தனீய சதாஹரி அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். திருநாதபி சுனீச்சேன அப்படின்னா ஒரு புல்லை விட ரொம்ப பணிவாக இருக்க வேண்டும். தரோரபி சகிஷ்ணுனா அப்படின்னா ஒரு மரத்தை விட ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். அமானி அப்படிங்கிற அமானித்துவம், அடக்கம், மரியாதையை எதிர்பார்க்காத தன்மை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த நான்கு குணங்கள்லேயே ரொம்ப முக்கியமான குணம். மானதேன அப்படிங்கிறது அடுத்தது, அனைவருக்கும் எல்லா மரியாதையும் கொடுக்க வேண்டும். நாம் மரியாதை குறைவாக நடந்து கொள்வதற்கான காரணமே என்ன அப்படின்னு கேட்டால், மற்றவர்களிடமிருந்து மரியாதையை எதிர்பார்ப்பது தான் அடிப்படையான காரணம். இவர்கள் எனக்கு மரியாதை கொடுப்பதில்லை, நான் ஏன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு போட்டி மனப்பான்மையில் தான் மரியாதை குறைவு அப்படிங்கிறது வருகின்றது. அதனால் அனைவருடைய சேவகனாகவும் தன்னை பாவித்துக் கொள்கின்ற அந்த மனப்பான்மை, அந்த அடக்கம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், பகவத் பக்தியில் ஈடுபடும் போது அந்த அடக்கம் அப்படிங்கிறது இயற்கையாகவே வந்து சேரும். ஏன்னா ஒரு முதிர்ந்த பகவத் பக்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதை முழுமையாக அறிந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய துச்சமான நிலை என்ன அப்படிங்கிறதை அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார். அதனால் அவர் ரொம்ப அடக்கத்தோடு இருக்கின்றார். அடக்கம் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாகவே எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நாம் யாரை ரொம்ப மதிக்கின்றோமோ அவர்கள் முன்னாடி நம்முடைய அடக்கம் அப்படிங்கிறது தானாக வெளிப்படும். ஆனால் அனைவருமே மதித்து வணங்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நெஞ்சார வணங்கும் போது, அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இதே தூய்மையோடு வணங்கும் போது, அப்போ நிச்சயமாக முழுமையான அடக்கம் அப்படிங்கிறது நம்முடைய மனதிலே பரிமளிக்கும். இங்கே அடக்கம் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானது. பிறரால் மதிக்கப்படுவதில் திருப்தி அடைய ஒருவன் ஆவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கே பிரபுபாதர் சொல்கின்றார். அப்போது நமக்கு ஒரு கேள்வி எழலாம். குறிப்பாக தாமோதர லீலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இதுதான் அடக்கத்தின் சரியான விளக்கம் அப்படின்னா, அப்போ நாரதர் ஏன் நலகுபேரனிடமிருந்தும் மணிக்கிரீவனிடமிருந்தும் மரியாதையை எதிர்பார்த்திருக்க வேண்டும், பிறரால் மதிக்கப்படுவதில் திருப்தி அடைய ஒருவன் ஆவலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடக்கம் அப்படின்னா, அப்போ நாரத முனிவர் நலகுபேர மணிக்கிரீவனிடமிருந்து ஏன் மரியாதையை எதிர்பார்த்தார், ஏன் அவர்கள் அவரை அவமரியாதை செய்ததுனால அவர் சாபம் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படலாம். ஆனால் உண்மையிலேயே முக்கியமான விஷயம் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது இந்த லீலையில் என்ன அப்படின்னு கேட்டால், நாரதரை பொறுத்த வரைக்கும் அவர் கீர்த்தனீய சதாஹரி அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருப்பவர். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அடக்கமின்மை அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் நாரதர் சாபம் கொடுத்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆச்சாரியார்கள் நன்றாக விளக்கி இருக்கின்றார்கள். நாரதர் எதற்காக சாபம் கொடுத்தார் அப்படின்னா, தன்னை அவமரியாதை செய்துவிட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக நாரதர் சாபம் கொடுக்கவில்லை. ஏன்னா அவமரியாதை பலமுறை செய்யப்பட்டு அதையெல்லாம் நாரதர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் பகவானுடைய சேவையில். அதனால நாரதரை அவமரியாதை செய்தார்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த சாபத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. மாறாக நாரதர் அந்த சாபத்தை மரங்களாக போங்கள் அப்படிங்கிற சாபத்தை எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிற நிலையிலேருந்து அந்த சாபத்தை கொடுக்கின்றார். ஏன்னா நாரதரை பொறுத்த வரைக்கும் நாரதா அப்படின்னாலே நாராயணனை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிறருக்கு கொடுப்பதுதான் அவருக்கு முக்கியமான வேலை. நலக்குவேரனையும் மணிகிரிவனையும் பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய உபதேசங்களை பெறுவதற்குரிய பக்குவம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அதனால நாரத முனிவர் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தாலும் கேட்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் சாபம் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டது அப்படின்னோடனே அவர்கள் தங்களுடைய கர்வத்தையெல்லாம் மறந்து, தங்களுடைய கர்வத்தையெல்லாம் துறந்து இந்த மாதிரி பிறர் தம்மை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பொய்யான அகங்காரத்தை துறந்து உண்மையான அடக்கத்தோடு நாரதரிடம் அடிபணிந்தார்கள். இந்த மாதிரி உண்மையான அடக்கத்தோடு ஒரு அதிகாரப்பூர்வமான தேர்ந்த ஆன்மீக குரு அவரை அடிபணிவது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான அம்சம். இங்கே நலக்குவேரனும் மணிகிரீவனும் சாபத்தை பெற்ற பிறகு அதை உணர்ந்து நாரத முனிவரிடம் சரணடைகின்றார்கள். இந்த சாபம் விமோசனம் அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு நாரத முனிவரிடம் சரணடைகின்றார்கள். நாரத முனிவர் அவர் அடக்கத்தின் மொத்த உருவம். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஜீவராசிகள் மேலேயும் அவர் வித்தியாசம் பாராட்டுவது கிடையாது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி செய்வ சுவபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹ அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏற்கனவே கூறியிருக்கின்றார். எந்த பண்டிதன் சமதர்ஷியாக இருப்பார் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்டிதர் நாரதமுனி ஒரு சரியான ஆன்மீக குரு அப்படிங்கிற முறையில் அவர் நலக்குவேரனையும் மணிகிரீவனையும் பார்க்கின்றார். சரீர சம்பந்தப்பட்ட அடையாளத்தினால அடக்கமிழந்து நிற்கின்ற இவர்கள் சரியான பாடத்தை உணர வேண்டும், அதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அடைய வேண்டும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் நாரதர் அவர்களுக்கு சாபம் கொடுக்கின்றார். நாரதர் கொடுத்தது சாபம் மாதிரி தோன்றினாலும் அது மிகப்பெரிய வரம்தான். ஏன்னா ரெண்டு விஷயங்கள் அங்கே இருக்கின்றன. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய முற்பிறவிகளில் நாம் என்ன தவறு செய்திருக்கின்றோம், அதற்காக இந்த பிறவியில் என்ன கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் உணர முடியாது, நமக்கு தெரியவும் தெரியாது. சில சமயம் தன்னிச்சையாக ஏதாவது பெரிய கஷ்டம் வரும்போது நம்முடைய தலையெழுத்து அப்படின்னோ பூர்வஜன்ம கர்ம பலன் அப்படின்னோ நாம் பேசிக்கொள்கின்றோம். அதுதான் உண்மை. ஆனால் எந்த கர்மத்தினால் இந்த பலன் ஏற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நாரதர் தன்னுடைய கருணையினால நலக்குவேரனுக்கும் மணிகிரீவனுக்கும் மரத்தின் சரீரத்தை கொடுத்தாலும் மாறாத பிரஜையையும் கொடுக்கின்றார். நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில் இருக்கும், அந்த நினைவோடே என்ன தவறு செய்தீர்கள் அப்படிங்கிறதை உணர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தி தொண்டிலே உங்களுடைய மனதிலே ஈடுபட்டிருங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தி தொண்டிலே ஈடுபட்டிருக்கும் போது அப்போ உங்களுக்கு நன்றாக புரிய வரும், நீங்கள் இந்த சரீரம் கிடையாது, நீங்கள் ஆத்மாக்கள், நீங்கள் பகவானுடைய நித்தியமான தொண்டர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அந்த பக்குவம் வரக்கூடிய நேரத்தில் பகவானே வந்து உங்களை விடுதலை செய்வார். சாக்ஷாத் பகவத் தரிசனத்தை பெற்று ஆத்மசுத்தியோடு பக்தி தொண்டிலே ஈடுபடலாம் அப்படின்னு அவர் கூறுகின்றார். அதனால ஒரு பக்கம் பார்த்தா இது பயங்கரமான சாபம் போல தோன்றினாலும் உண்மையிலேயே பார்க்க போனா இது மிகப்பெரிய வரம், மிக உயர்ந்த வரப்பிரசாதம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நேரடி தரிசனத்தை பெறுவது, அதுவும் ஒரு ஆன்மீக குருவின் கருணையின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நேரடி தரிசனத்தை பெறுவது, அதன் மூலம் பிரேம பக்தியை அடைவது அப்படிங்கிறது இதற்காகத்தான் இந்த வாழ்க்கையே இருக்கின்றது. அதை நலக்குவேரனும் மணிகிரீவனும் நாரதருடைய கருணையினால நேரடியாக அடைந்தார்கள். ஜென்ம கோடி சுக்ருதை ந லபியதே அப்படின்னு சாஸ்திரம் கூறுகின்றது. சுதுர்லபா அப்படின்னு சாஸ்திரம் கூறுகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரதி பிரேம பக்தியை அடைவது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. பல கோடிக்கணக்கான ஜென்மங்கள் புண்ணிய காரியம் செய்தாலும் கிடைக்காது அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றது. யார் வேணா தேவர்களுடைய பதவியை அடைந்து விடலாம், யார் வேணா பிரம்மாவாகி விடலாம், யார் வேணா 33 கோடி தேவர்களுடைய குடும்பத்தில் போய் பிறந்து விடலாம், அதற்கான புண்ணிய காரியங்களை செய்தால் போதும். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தராவது அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த முயற்சியினால் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. வைஷ்ணவ பக்தர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு அப்படிங்கிறது லபிக்கும். ரொம்ப அற்புதமான பாடல் நம்முடைய பூர்வாச்சாரியார் பக்தி வினோத் தாக்கூர் பாடியிருக்கின்றார். சுத்த பக்த சரணரேனு பஜனை அனுகூல பகத சேவ பரம சித்தி பிரேம லத்திகர மூல அப்படின்னு பாடியிருக்கின்றார். சுத்த பக்த சரணரேனு அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தூய்மையான பக்தர்கள், அவர்களுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய தூசி அதுதான் சுத்த பக்த சரணரேனு. அது பஜனை அனுகூல அப்படின்னு சொல்கின்றார். பஜனை அனுகூல அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தி தொண்டிலே ஈடுபடுவதற்கு இந்த பக்தர்களுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய தூசி இது ரொம்ப அனுகூலமானது, இதை நம்முடைய சிரசிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொண்டரடிபடி ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வாரே இருக்கின்றார், பக்த பதாங்கிரி ரேணு அப்படின்னு அவருக்கு பேரு. தொண்டரடி பொடி அப்படிங்கிறது பக்தர்களுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய தூசி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப விலை மதிப்பற்றது. அதே மாதிரி அவர் என்ன சொல்கின்றார் அப்படின்னு சொன்னால், பக்த சேவ பரம சித்தி பிரேம லத்திகர மூல அப்படின்னு சொல்கின்றார். பக்தர்களுக்கு சேவை செய்வது அப்படிங்கிறது இதுதான் வாழ்க்கையின் மிக உயர்ந்த வெற்றி, இதுதான் பரம சித்தி. யோகிகள் நினைக்கின்ற மாதிரி அஷ்டமகா சித்திகளை அடைவதோ தசமகா சித்திகளை அடைவதோ அதெல்லாம் பெரிய சித்தி கிடையாது, அதெல்லாம் ரொம்ப துச்சமானது. யோக பயிற்சினால் அதை அடைந்து விடலாம், ஆனால் பக்தி அப்படிங்கிறது யோக பயிற்சினாலையும் அடைய முடியாது, பக்தர்களுடைய சேவையினால் மட்டுமே பக்தி அடைய முடியும். அதனால தான் பகத சேவ பரம சித்தி அப்படின்னு சொல்கின்றார். அந்த பரம சித்தி அப்படிங்கிறது இந்த ஜட உலக பந்தத்திலேருந்து நம்மை முழுமையாக விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தை வழங்க வல்லது. ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார். அந்த ஞானம் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய நிரந்தரமான நிலையில ஆனந்தமயமாக பகவானுடைய தொண்டிலே எப்படி ஈடுபட்டிருப்பது அப்படிங்கிற ஞானம், அந்த ஞானம் பக்தி தொண்டின் மூலம் லபிக்கின்றது. அந்த பக்தி தொண்டு பக்த சேவையின் மூலம் வைஷ்ணவ சேவையின் மூலம் லபிக்கின்றது. அதனால தான் பகத சேவ பரம சித்தி அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூரார் கூறுகின்றார். பிரேம லத்திகர மூல அப்படின்னு சொல்கின்றார். பிரேமலதா அப்படின்னா பகவத் பிரேமை அப்படிங்கிற அந்த கொடி, அந்த கொடியின் மூலம் அதுதான் அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியார் பக்தி வினோத் தாக்கூரார் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கின்றார். அதனால நலக்குவேரனும் மணிகிரீவனும் நாரத முனிவரிடம் மன்னிப்பு கேட்பதன் மூலம் நாரத முனிவருடைய உபதேசங்களையும் நாரத முனிவருடைய வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள். நாரத முனிவர் சாபம் கொடுத்ததன் நோக்கமே அதுதான். ஒரு சாபம் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய துச்சமான நிலையை அவர்களுக்கு உணரச் செய்து அவர்களுடைய அடக்கமின்மையை போக்கி அவர்களுக்கு பகவத் பக்தி லபிக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த மிக உயர்ந்த எண்ணத்துல தான் அவர் சாபம் கொடுக்கின்றார். என்னை மதிக்கவில்லை அப்படின்னு அவர் சாபம் கொடுக்கவில்லை. அதனால அந்த லீலையில, அந்த தாமோதர லீலையில அடக்கமின்றி இருந்தது யாரு அப்படின்னு கேட்டா அது நலக்குவேரனும் மணிகிரீவனும் தான். அடக்கமின்றி இருந்த அவர்களுக்கு பகவத் பக்தியை கொடுத்து அடக்கத்தை கொடுத்து சரியான பாதையை காட்டிய ஆன்மீக குரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே சொல்கின்ற மாதிரி ஆச்சாரியோபாசனம் அப்படிங்கிற அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்த ஆன்மீக குரு அவர்தான் நாரதர். அதனால நாரதர் மரியாதையை எதிர்பார்த்து சாபம் கொடுக்கவில்லை, மரியாதையை எதிர்பார்த்து அடக்கமின்றி நின்றது யாரு அப்படின்னு கேட்டா குபேரபுத்திரர்கள் தான். அவர்களுக்கு உண்மையான ஞானத்தை கொடுத்தவர் நாரதர். இந்த உண்மையான ஞானம் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கக்கூடிய ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர்களுக்கு சாபம் கொடுக்கின்றார். அந்த சாபம் கொடுத்த பிறகு அப்போ அமானித்துவம் அப்படிங்கிற அந்த குணம், அந்த குணம் அந்த ரெண்டு பேரிடமும் வருகின்றது. மரியாதையை எதிர்பார்க்காமல் அடக்கமாக நிற்க வேண்டும். நம்முடைய நிலை என்ன அப்படின்னா, இந்த தத்தளிக்கக்கூடிய வாழ்க்கையில் தாமரை இலை நீர் போல நாம் அங்கே இங்கேயும் தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. இதை பற்றி கர்வம் கொள்வதற்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவர்கள் இருவரும் நாரத முனிவரின் சாபத்தினால் உணர்ந்து கொள்கின்றார்கள். கமல தலஜல ஜீவன தலமல பஜகு ஹரிபத நீதிரே அப்படின்னு ரொம்ப அற்புதமான கீர்த்தனம் இருக்கின்றது. தாமரை இலையில நீர் எப்படி ஓரிடத்துல நிற்க முடியாதோ அதே மாதிரி ஓரிடத்தில் நிற்க முடியாம நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம், இன்னொரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம், இன்னொரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம் தொடர்ந்து தூக்கி தூக்கி எரியப்படுகின்றது. அந்த மாதிரியான வாழ்க்கை ஜீவன தலமலை அப்படின்னா நம்முடைய ஜீவனம் தத்தளித்து கொண்டிருக்கின்றது. அந்த தத்தளிப்பிலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்படின்னா பஜகு ஹரிபத நீதிரே அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கின்றார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதார விந்தங்களில் பக்தி தொண்டாற்ற வேண்டும். அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதார விந்தங்களில் பக்தி தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பை கொடுப்பவர் யாரு அப்படின்னு கேட்டால் அவர் தான் ஆன்மீக குரு. அதனால் அந்த ஆன்மீக குருவின் கட்டளையை ஏற்று, அந்த ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலை ஏற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதார விந்தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நாரதர் நலகுபேரனுக்கும் மணிகிரீவனுக்கும் அவர்களுடைய அந்த அடக்கமின்மையை போக்குவதற்காக ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்து அவர்களுக்கு பாடம் கற்பித்தார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவோ இந்த கலியுகத்தில் யாருக்குமே அடக்கமே கிடையாது அப்படிங்கிறதுனால அவர் சாபத்தை கொடுக்காமல் பிரசாதத்தை கொடுக்கின்றார், கீர்த்தனத்தை கொடுக்கின்றார், ஆட்டம் பாட்டத்தை கொடுக்கின்றார். இந்த மாதிரி ஆனந்தமயமான வழியில் நம்மை பக்தி தொண்டிலே ஈடுபடுத்தி பக்தி தொண்டின் ருச்சியை நமக்கு உண்டாக்கி அடக்கத்தை நமக்கு தோற்றுவிக்கின்றார். அதனால் இது ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல ஆனந்தம், அதன் பிறகு ஞானம் அப்படிங்கிற எப்பவுமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா பகவத்கீதையில் பகவான் சொல்ல போகின்றார், சத்துவகுணத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு இனிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் பகவத் பிரேமை அப்படிங்கிற இந்த பயணத்தில் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வழி, இது ஆரம்பத்திலேயே இனிப்பாக இருக்கின்றது, இடையிலேயே இனிப்பாக இருக்கின்றது, இறுதியிலே இனிப்பாக இருக்கின்றது. தொடங்கியதிலிருந்து வெற்றி வரை இனிமை மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வழி நாமசங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த வழி. இந்த வழியை தவறவிடாமல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய பௌதீக குணத்தை விட்டொழித்து அடக்கத்தோடும் அமைதியோடும் ஆனந்தமாக பகவானுடைய திருநாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்றைக்கு இதோடு முடித்துக்கொள்வோம். இப்போ இன்றைய ஸ்லோகத்தின் மொழிபெயர்ப்பு மீண்டும் ஒருமுறை. அடக்கம் கர்வமின்மை அகிம்சை பொறுமை எளிமை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல் தூய்மை தளராமை சுயக்கட்டுப்பாடு புலநுகர்ச்சி பொருட்களை துரத்தல் பொய்யகங்காரம் இல்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல் குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் விருப்பு வெறுப்புகளில் சமநிலை என் மீதான நித்தியமான கலங்கமற்ற பக்தி தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல் பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல் ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல் பரமசத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றைத் தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து ஒளிபரப்பை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்க வேண்டும் அப்படின்னு விரும்பினால் அது ரொம்ப சுலபம். 8250607550 82506075 அப்படிங்கிற இந்த கைபேசிக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தியோ ஒரு குறுஞ்செய்தியோ ஒரு மிஸ்டு கால் ஒரு தவறிய அழைப்போ தந்தால் போதும், உங்களுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி. வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.